திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று பூ.
எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனால் தொகுக்கப்பெற்ற சென்ற நூற்றாண்டின் சிறந்த 100 சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்ற வெயிலோடு போய் என்ற சிறுகதை மூத்த எழுத்தாளர் கி. ராஜநாராயணனால் தொகுக்கப்பட்ட கரிசல் காட்டு சிறுகதைகள் என்ற தொகுப்பின் முதலாவது சிறுகதையாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. வெயிலோடு போய் என்ற இந்த சிறுகதையை எழுதியவர் சானா தமிழ்செல்வன் என்பவர். இவர் தமிழில் அதிகம் எழுதியிராவிட்டாலும் தனக்கென ஒரு தனிப்பாணியை வகுத்து கொண்டு எழுத்துலகில் வெற்றி பெற்ற குறிப்பிடத் தகுந்தவர். சானா தமிழ்செல்வன் அவர்களை ஒரு பரம்பரை எழுத்தாளர் என்று கூட சொல்லலாம். இவருடைய தந்தையின் தந்தையார்தான் தமிழின் முதல் பேசும் படமான காளிதாசிற்கு உரையாடல்களையும் பாடல்களையும் எழுதியது மட்டுமன்றி ஆரம்பகால பல தமிழ் படங்களில் பங்காற்றிய மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள். தந்தையாரும் சகோதரர்களும் எழுத்துலகில் இருக்க 80 கால பகுதியில் வெயிலோடு போய், வாளின் தனிமை என்ற 32 சிறுகதைகள் அடங்கிய 2 தொகுதிகளை வெளியிட்டதோடு எழுத்துலகிலிருந்து விலகி தன்னை முழு நேர பொது உடைமை ஊழியனாக மாற்றிக்கொண்டவர் சானா தமிழ்செல்வன்.
நான் வந்து ஒரு எழுத்தாளனாக வந்து 10 வயசுலேருந்து நான் எழுத்தாளன் வந்தேன். இந்த 10 வயசுலேயே நான் வந்து ஒரு நாடகம் பாட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நான் வந்து எழுத்தாளனாக இருக்கிறேன்னு சொன்னால் 40 வருஷமாக எழுதிட்டே இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. எழுதும் காலம் உண்டு, ஒரு எழுத்தாளன் எழுதாத காலமும் உண்டு. ரெண்டும் சேர்ந்தது தான் எழுத்தாளனுடைய வாழ்க்கை.
நவீன தமிழ் இலக்கியத்தில் புதினங்கள் என்று சொல்லப்படும் நாவல்கள், குறுநாவல்கள் போன்றவை தமிழ் திரைப்படங்களாக ஊடகமாற்றம் பெற்றிருக்கின்றன. ஆனால் தமிழில் வெளிவந்த சிறுகதைகள் திரைப்படங்களாக மாறியது மிக மிக குறைவு. 15 முதல் 30 நிமிடங்களுக்குள் வாசிக்கக்கூடிய ஒரு சிறுகதையை 2.5 முதல் 3 மணித்தியாலங்கள் வரை ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக மாற்றுவது என்பது அசுர சாதனை. சானா தமிழ்செல்வனின் வெயிலோடு போய் சிறுகதையை இம்மன்னா என்ற ஒற்றை எழுத்தில் இம் என்ற பெயரில் திரைப்படமாக தயாரிக்க தொடங்கி 2008 அதனை பூ என்ற திரைப்படமாக வெளியிட்டிருக்கின்றார் இயக்குனர் சசி. வெயிலோடு போய் சிறுகதையின் மையக்கருவோ அல்லது கதை நிகழும் களமோ அல்லது கதா மாந்தர்களோ அவர்தம் பேச்சு வழக்கோ மாறாமல் சிறுகதையில் வரும் சந்தர்ப்பங்களின் சம்பவங்களை அதன் உணர்வு சிறிதும் பிசகாமல் சற்று விரிவாக்கி பூ என்ற அழகிய திரைப்படமாக மலர வைத்திருக்கின்றார் இயக்குனர் சசி. திருமணமான பின்னாலும் தான் பாலிய காலத்தில் மனதார நேசித்த ஒருவனை மறக்காமல், அவனை வெறுக்காமல், அவன் யாருடன் எங்கு வாழ்ந்தாலும் மிகச் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கும் மாரி என்கின்ற இறைவியின் உணர்வு போராட்டம்தான் இதன் மையக்கரு. வெயிலோடு போய் சிறுகதையினை இதே வாசகங்களுடன் தான் எழுத ஆரம்பித்தார் சானா தமிழ்செல்வன்.
ஏன் மாப்பிள்ள விளையாடி
அவ பொங்க வைக்கிற நேரத்துக்கு தான் வருவாளாம். அங்கிட்ட பொங்க தானே, அவ வியாபாரம் கேட்டு போயிடும் சொல்றா.
செத்த வெயில் தாலும் வர வேண்டியதானடி, இந்த வேகாத வெயில ஓடிடு என்ன.
அது சரி, நம்ம கோயில் கொடைக்கு தங்கராஸ் மச்சான் வந்திருக்காங்கல்ல. இல்லம்மா, பொங்க வச்சவனே தங்கராஸ் மச்சான் ஊருக்கு போயிரும்ல, அதான் நேரமா ஓடியாந்தேன்.
தாய்க்கும் மகளுக்குமான இதே உரையாடலுடன் சிறுகதை ஆரம்பிக்க பூ திரைப்படமோ மாரிக்கும் ஊரில் கடை வைத்திருக்கும் அவள் கணவனுக்குமான அன்பையும் அந்நியோன்யத்தையும் காட்டும் பாடல் காட்சியுடன் ஆரம்பிக்கின்றது.
சுடேறி போனே
மாரியம்மாள் என்கின்ற மாரிக்கு தன் தாய் மாமன் மகனான தங்கராசுதான் மாப்பிள்ளை என்று சிறு வயதிலேயே முடிவு செய்கின்றார்கள். கள்ளன் போலீஸ் விளையாடுவதிலிருந்து கள்ளிப்பழம் தேடி காடு மேடெல்லாம் ஒன்றாக திரியும் பருவமடையாத அந்த பருவத்திலேயே தங்கராசு மீதான அன்பையும் நம்பிக்கையையும் சேமித்துக் கொள்கின்றாள் மாரி.
பசங்களா, இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால யாருக்கும் அடி கிடையாது. என்ன
டே, நீ என் பேர சொல்ற?
சார், என் பேர் கிருஷ்ணன் சார்.
பெரிய என்னடா ஆக போற?
நான் சர்பத்து கடை வைக்க போறேன் சார்.
சரி உட்காரு. டேய், நீ சொல்ற?
சார், என் பேரு எசிகி முத்து சார்.
நீ என்னடா ஆக போற?
நான் டக்கர் டிரைவர் ஆக போறேன் சார்.
சரி உட்காரா. சரி அடுத்து.
சார், நான் கோழி பண்ண வைப்பேன் சார்.
கோழி பண்ண வைக்க இப்பயே முட்டைகளை சேர்க்க ஆரம்பிச்சிடறா. பொண்ணுங்களா, நீங்க சொல்லுங்க, உன் பேர் என்ன?
என் பேர் மாரி சார்.
அப்படியா?
ஆமா சார்.
சரி, நீ பெரியவளாகி என்ன ஆக போற?
தங்கராசுக்கு பொண்டாட்டி ஆக போறேன் சார்.
பருவமடைந்த பின்னாலும் தங்கராசுவின் நினைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் மாரி.
ஏ மாரி, ஏ மாரி, இல்லடி. ஏன்
இப்படி கத்துற?
மாரி புள்ளைய கூப்பிட்டேன்.
அதுக்கு இப்படி கத்துனா அவ திரும்பி பாத்துருவாளாக்கும். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. தங்கராசு
கூப்பிட்டீங்களாக்கா? ராஜலட்சுமி அக்கா கூப்பிட்டீங்களா?
இல்லடி அம்மா.
பள்ளிப்படிப்பு முடிந்தபின் தங்கராசு இன்ஜினியரிங் கல்லூரியில் சேருகின்றான். வீட்டின் வறுமை காரணமாக மாரியம்மாள் பட்டாசு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்கின்றாள். அப்பொழுதும் அவளால் தங்கராசுவை மறக்க முடியவில்லை. மச்சான பத்தின ஒவ்வொரு செய்தியையும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டா. வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்துப்போய் வைத்து பாட்டுக்கு கஷ்டம் வந்தாலும் அவனை பற்றின நினைப்பு மட்டும் மாறவே இல்லை என்று சிறுகதையில் தமிழ்ச்செல்வன் எழுதிய உணர்வுகளை திரைப்படமும் அழகாக காட்டுகின்றது.
இல்ல முதலாளி, இனிமே வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா என் அம்மன் காட்டு வேலைக்கு போக சொல்லிரும். அப்புறம் வெயில்ல உடம்பெல்லாம் கருத்து போய் தெங்கரசு எனக்கு கேட்ட மாட்டேன்னு சொல்லிருமான்னு
மாரியம்மாளின் தோழியாக வரும் சீனியம்மாள் என்ற பாத்திரம் வெயிலோடு போய் சிறுகதையில் சிறிய பாத்திரமாக இருந்த போதிலும் பூ திரைப்படத்தில் சீனியம்மாளை மாரியம்மாளின் உணர்வுகளை வெளிக்கொணரும் முக்கிய பாத்திரமாக படைத்திருக்கின்றார் இயக்குனர்.
தங்கராசு வருஷம் வருஷம் ஊருக்கு வருதே, உன்னை வந்து பாக்குமா? லெட்டர். சொந்த மச்சானா இருந்தாலும் இன்ஜினியருக்கு படிக்கிறவன் மேல ஆசைப்படுறியே மாரி. இங்க பாரு, நம்மள மாதிரி வேட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போற பொண்ணுங்க விஜய் அஜித்னு வேணா கண்ணா காணலாம். ஏன்னா அது நடக்காதுன்னு தெரியும் மாரி. நீ நினைக்கிறது நடக்காம போனா உன்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் சொல்றேன். எந்திரிச்சு போயிடுறீ.
தங்கராசு கல்லூரி படிப்பை முடிக்கின்றான். காலம் மாறுகின்றது. இருவருக்கும் வெவ்வேறு இடங்களில் திருமணம் நடக்கின்றது. இந்த கோவில் திருவிழாவை சாட்டாக வைத்து கொண்டு ஊருக்கு வந்திருக்கும் மச்சான் தங்கராசுவையும் அவன் மனைவியையும் அவர்கள் குடும்பம் நடத்தும் விதத்தையும் பார்த்து மனதார ரசிப்பதற்காக வந்திருக்கின்றாள் மாரி. சந்தர்ப்பம் பார்த்து தங்கராசுவின் வீட்டிற்குள் நுழைகின்றாள்.
மாரி, ஏய் ஜானு, மாரி வந்தாலே. ஏய் ஜானு, காபி குடிக்கிறியா?
ஆஹா, ரொம்ப அக்கறப்பட்டு கூப்பிட விழுந்துடாதீங்க.
எதுக்கு சத்தம் போட்டு பேசும்? கொஞ்சம் மெல்ல பேசலாம்ல.
எதுக்கு எதுக்கு மேல பேசணும்? நான் எதுக்கு மேல பேசணும்? நீ எல்லாம் கண்ட்ரோல் பண்ற வேலை வச்சுக்காத.
மாரி இருக்கா? கொஞ்சம்
மாரி இருந்தா என்ன?
ப்ளீஸ் மெல்ல பேசலாம்ல.
முடியாது, மெல்ல பேச முடியாது. ஓ, வலிக்குதோ?
அப்புறமா என்ன வேணா
சொல்லு. மத்தவங்க முன்னாடி பேசினா வலிக்குதோ? ஆயிரம் பேர் முன்னாடி ஆயில் மில் ஓன மருமகன் பெருமையா தாலி கட்ட நல்ல அணிக்கு வலிக்கல உனக்கு?
தான் மனதார நேசித்த தன் மாமன் மகனின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் காதலையே விட்டு கொடுத்த மாரி அவர்களின் நிஜ வாழ்க்கையை பார்த்த பொழுது உடைந்து விடுகின்றாள். சிறுகதையை எப்படி தமிழ் செல்வன் முடித்தாரோ அதே போலவே அந்த காட்சியும் உணர்வும் சிதையாமல் அப்படியே படமாக்கி இருக்கின்றார் இயக்குனர் சசி. இப்படி
கடையில சரியான வியாபாரம், 48 தேங்காய் ஊத்தி போச்சு, வாங்கின ஒரு முட்டை வெள்ளமும் காலியாச்சுன்னா பாத்தீங்க.
வெயிலோடு போய் சிறுகதையில் வந்த பாத்திரங்களாகவே மாறியிருந்தார்கள் திரைப்படத்தில் நடித்திருந்த அனைவரும். மூலக்கதைக்கு முரண்படாத வகையில் சேர்க்கப்பட்டிருந்த சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளும் திரைக்கதை அமைப்பும் படத்தின் பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் பூ திரைப்படத்தின் வெற்றிக்கு மற்றைய முக்கிய காரணங்கள். ஒரு சிறந்த சிறுகதையை நல்ல வெற்றிகரமான திரைப்படமாக மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம் பூ திரைப்படம்.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம் பூ.